இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விய சாரி ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் வகுப்பாக அமையும். அதில் நாங்கள் இப்போது தொடர்ந்து கேள்விகளுக்கு பதில் கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படை கருத்தை பெற்று முடிந்தவுடன் அதில் இன்று இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றது. அதற்கு நாங்கள் உரிய பதில்களை பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன் கண்டு அதை தொடர்ந்து எங்களுடைய சத்சங்கத்தை தொடருவோம். முதலாவது கேள்வி நாங்கள் படித்ததில்தான், அதை விரிவாக சொல்லவில்லை. அதற்குரிய விளக்கத்தை ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். அதாவது காரியத்துக்குரிய காரணங்கள், காரண காரியங்கள் படித்திருக்கின்றோம். ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் காரணத்தில் இருந்துதான் வர வேண்டுமென்றும் படித்திருக்கின்றோம். ஆனால் அந்த காரியத்துக்குரிய மூன்று வகை காரணங்கள், அந்த வரும் காரணத்தை மூன்று வகையாக சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கான விளக்கம் முழுமையாக தரப்படவில்லை. அதை பற்றி சிறிது தருவீர்களா என்று ஒரு அன்பருடைய கேள்வி. அது என்ன, அந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் அந்த காரியம் காரணங்களிலிருந்து தோன்றுகின்றன. அந்த காரணங்கள் மூன்று வகைப்படும் என்றும் பார்த்து அதனுடைய பெயர்களையும் பார்த்திருந்தோம். அவை யாவன, முதற்காரணம், துணை காரணம், மூன்றாவதாக நிமித்த காரணம் என்று படித்தோம். இதில் இந்த மூன்று காரணங்களும் என்ன மாதிரி அது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு ஒரு காரியத்தோடு ஒற்றுமை உடைய காரணம் எதுவாக இருக்கின்றதோ அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு அந்த காரணத்தை நாங்கள் முதல் காரணம் என்று சொல்லுகின்றோம். காரியம் தோன்றும் வரை தொடர்புடையதாயிருந்து அதன் பின் இல்லாது போகும் காரணத்தை நாங்கள் துணை காரணம் என்றும், காரியத்தை உண்டாக்கும் கர்த்தா அதாவது மூல காரணத்தை நாங்கள் நிமித்த காரணம் என்றும் சொல்கின்றோம். இதுதான் அதற்குரிய விரிவான பதில். ஆனால் இந்த விரிவான பதிலை நாங்கள் அந்த நேரம் பார்க்கவில்லை, பேரளவில் பார்த்துவிட்டு சென்று விட்டோம். அதை அவர் கேட்டிருக்கின்றார். இதற்கொரு உதாரணத்தை வைத்து விளங்கப்படுத்தினால்தான், உங்களுக்கு உபமானமாக சொன்னால்தான் இது புரியும். அதாவது ஒரு குயவன் ஒரு குடத்தை செய்யும் போது அந்த குடத்தை அவன் எவ்வாறு செய்கின்றான் என்று பார்ப்போமாக இருந்தால், ஒரு ஓரளவு மண்ணை எடுத்து பதப்படுத்துகின்றான். அது பதப்படுத்தி முடிந்தவுடன் அந்த குடம் செய்யும் கருவிகளாக இருக்கும் அந்த தண்டு சக்கரம் என்று சொல்வார்கள். குடம் செய்வதை நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். அந்த தண்டையும் சக்கரத்தையும் கொண்டு அந்த குடத்தை அவன் செய்கின்றான். அதற்குரிய பலனாக குடம் இறுதியில் வருகின்றது. இதை செய்பவனை நாங்கள் குயவன் என்று அழைக்கின்றோம். ஆகவே இந்த உதாரணத்தில் இந்த மூன்று காரணங்களையும் கொண்டு வந்து பார்ப்போமாக இருந்தால், இந்த குடத்தை செய்யும் போது அதற்கு முதல் காரணமாக இருப்பது அந்த குடம் செய்யப்படும் மண். அதற்கு துணை காரணமாக இருப்பது அந்த அந்த பொறிகள் என்று வைக்கலாம், தண்டு சக்கரம், அவன் அந்த செய்வதற்குரிய கருவிகள், அவைதான் துணை காரணமாகவும் நிமித்த காரணம். இதை உருவாக்குபவன் யார் என்று பார்த்தால் அது குயவன். இவைதான் அந்த மூன்று அந்த காரியத்துக்குரிய காரணங்களாக இருக்கும்போது இறுதியாக காரியமாக குடம் வந்து அமைகின்றது. இதுதான் நீங்கள் இந்த மூன்று காரண நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்குரிய உபமானமாக பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார். இதையே நாங்கள் எங்களுடைய பிரபஞ்சத்தில் பார்ப்போமாக இருந்தால், அதையும் அந்த நேரம் பேராசிரியர் கொடுத்திருந்தார். இந்த பிரபஞ்சத்திற்குரிய முதல் காரணம் என்னென்று சொல்லியிருந்தார், அது மாயை. பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் உருவானதற்குரிய முதல் காரணம் மாயை. இந்த பிரபஞ்சத்திற்குரிய துணை காரணம் என்னென்று பார்த்தால் அது இறைவனுடைய அருட்சக்தி, அதுதான் துணை காரணமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் நிமித்த காரணம், அதாவது காரண கர்த்தாவாக இருப்பவன் யார் என்று பார்த்தால் அது இறைவன் என்றும் அவர் கூறினார் பேராசிரியர். இது சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட விடயத்தை இங்கு இந்த அன்பருடைய கேள்வியுடன் நினைக்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு விடயமும் காரண காரியத்தில் பேராசிரியர் சொல்லி தந்தார். அது என்னவென்றால், காரணத்திலிருந்து தோன்றும் எல்லா காரிய விடயங்களும் இரண்டு வகைகள் என்று சொல்லி தந்தார். அந்த ரெண்டு வகை தோற்றமும் என்னவென்றால், ஒன்று பரிமாணம், மற்றது விருத்தி. அதாவது ஒன்றிலிருந்து மற்றொன்று திரிந்து தோன்றுவது என்பது பரிணாமம் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதற்கு காட்டும் உபமானமாக ஒரு பாலிலிருந்து தயிர் வருவதை உவமையாக பேராசிரியர் சொல்லியிருந்தார் அந்த நேரம். அதேபோல் ஒன்றிலிருந்து மற்றொன்று திரியாமல் வருவதென்றால் அது சார்பற்று வருவதென்றால் அதுதான் விருத்தி. அந்த விருத்திக்கு உபமானமாக மடித்து வைக்கப்பட்ட கூடார துணி என்று சொல்லியிருந்தார். நாங்கள் எங்கேயாவது சர்க்கஸுக்கு போயிருந்தால் அந்த சர்க்கஸ் முடிந்தவுடன் அவர்கள் அந்த கூடாரத்தை சுருக்குவார்கள். அது படிப்படியாக ஒன்றின் மேல் ஒன்று மடிந்து வந்து சுருக்கமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் அதை விரிக்கும் போது எல்லாம் விரியும். அதுதான் அதற்குரிய விருத்திக்குரிய உபமானமாக பேராசிரியர் சொன்னார். ஆகவே இந்த அன்பரின் கேள்வியை வைத்து அந்த அந்த சொற்றொடர்களையும் பரிணாமம் என்றால் என்ன, விருத்தி என்றால் என்ன என்று சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியதற்குரிய சொற்களையும் இன்று அந்த கேள்வியின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் அந்த அன்பருடைய கேள்வியினால் இதை நாங்கள் மீட்டல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இதற்குரிய விளக்கம் முடியுமானால் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புவேன். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி வந்திருந்தது இன்னொரு அன்பரிடமிருந்து. அதுவும் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்த விடயம்தான். சைவ சித்தாந்தத்தில் ஒரு இடத்தில் அதையும் சுருக்கமாகத்தான் அந்த நேரம் குறிப்பிட்டிருந்தோம். ஏனென்றால் நாங்கள் யோகத்தில் வருபவற்றைத்தான் பார்க்கின்றோம் சைவ சித்தாந்தம் மூலமாக. ஆகவே இதை பெரிதுபடுத்தவில்லை. இருப்பினும் அந்த அன்பர் அதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அளவையியல் என்று சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தீர்கள் எங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பில். அதற்குரிய விளக்கம் தேவை. அது மூன்று விதமான அளவைகள் இருக்கென்று சொல்லியிருந்தீர்கள். இந்த அளவைகள் என்று அந்த நேரம் நான் சொன்னது, அந்த இடத்தில் ஒரு பொருளுடைய உண்மையை அளந்தறியும் கருவி, அதான் அளவை என்று சைவ சித்தாந்தத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பேரளவில் தான் பார்த்திருக்கின்றோம். அதன் ஒரு சிறிய விளக்கத்தை இன்று பார்த்து விடுவோம் இந்த அன்பருடைய கேள்வியில். அதாவது ஒரு பொருளின் உண்மையை அளக்கும் கருவிதான் அளவை என்று தமிழில் சொல்லப்படுகின்றது. இதற்கு சமஸ்கிருத வேர்டும் உண்டு, அதை பரிமாணம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அளவை என்பது என்ன என்று பார்த்தால், இந்த அளவை நாங்கள் செய்யும் போது இந்த அளவைக்கு ஒரு அளக்கப்படும் பொருள் தேவைப்படுகின்றது. அப்போதுதான் நாங்கள் அளக்கலாம். ஏனென்றால் இது பொருளின் உண்மையை அறிவது. அதே நேரம் ஒரு அளப்பவனும் தேவைப்படுகின்றான். இதை அளந்தவுடன் அது யாருக்கு செல்கின்றது? ஒருவன் அறிய வேண்டும் அதை பற்றி. அவனுக்கு அறியும் கருவி தேவை, அறியப்படும் பொருளும் தேவை. என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த அளவை என்று சொல்லது மூன்று அளவை என்று அந்த நேரம் சொல்லியிருந்தீர்கள், அதற்குரிய விளக்கம் பின்னர் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள், ஆனால் அது கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். தான் இப்போது அந்த லெக்சரை தான் கேட்டதாகவும். ஆகவே அந்த மூவகை அளவைகள் யாது என்று பார்த்தால், ஒன்று காட்சியால் வரும் அளவை, மற்றது கருதல் என்ற முறையில் வரும் அளவை, மற்றது உரை அல்லது சொல்லு என்ற முறையில் வரும் அளவை என்று மூன்று அளவைகளாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. காட்சி அளவை என்று சொன்னால் அது காண்டல் அளவை என்று இன்னொரு பெயர் உண்டு, அது பார்ப்பதன் மூலம் கிடைப்பது. கருதல் அளவை என்று சொல்ல போனால் அதாவது அனுமான என்று சொல்லப்படுகின்றது. அனுமான பிரமாணம் என்று சொல்வார்கள், அதாவது நீங்கள் அதை பார்க்கவில்லை ஆனால் அனுமானிக்கிறீர்கள், இது இதுவாகத்தான் இருக்கலாம் என்பது அதற்குரிய பொருள். மூன்றாவதாக உரை அளவில் கிடைக்கும் அளவை, அது ஆகம பிரமாணம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். அதாவது நாங்கள் இந்த ஞான நூல்களை படிக்கின்றோம், உரைகள் அதாவது இந்த சத்சங்கம் மூலம் அதை அறிகின்றோம், ஒரு சொல் மூலம் அறிவது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த மூன்று அளவைகளும் தான் நாங்கள் அந்த நேரம் சைவ சித்தாந்த வகுப்பில் ஆரம்ப வகுப்பில் பார்த்தோம். இந்த மூன்று அளவைக்குரிய கருத்துக்களும் இவைதான் முழுமையான அளவில். அதாவது இன்னொரு கருத்தையும் இந்த அளவைகள் மூன்றுக்கும் தருகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஒன்றை ஐயம் திரிபுர கற்க வேண்டும், கற்றால் ஓ அறிந்தால், ஐயம் திரிபுர என்றால் ஒரு ஐயமுமே இல்லை, நாங்கள் பார்த்ததுதான் சரி, ஏனென்றால் கண்களால் பார்த்தோம், அது காட்சி அளவைக்குரிய ஒரு விளக்கம். அதே நேரம் மறைந்து நின்ற ஒரு பொருளை ஏதும் நிகழாமலே நீங்கள் அதை ஒரு அனுமானமாக பார்க்கும் போதைத்தான் அனுமான அளவை என்று சொல்கின்றோம். அதாவது நீங்கள் காட்சியில் அதை பார்க்கவில்லை, அனுமானிக்கின்றீர்கள், அதைத்தான் நாங்கள் கருதல் அளவை என்று தமிழில் சொல்லுகின்றோம். அடுத்ததாக சாட்சியாலும் அனுமானத்தாலும் காண முடியாத பொருள் உண்மைகளை தான் உரை அளவை என்று சொல்கின்றோம், அதாவது சொல் மூலம் கிடைக்கும் விடயம் என்று சொல்கின்றோம். இந்த மூன்று அளவைகளை பற்றித்தான் இந்த அன்பர் இன்றையான் கேட்ட கேள்வியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய கேள்வியும் அதை வைத்துத்தான் கேட்டிருந்தார். ஆகவே இந்த பிரமாணம் என்று சொல்வோம் சமஸ்கிருதத்தில், தமிழில் அளவை என்று சொல்வோம். இந்த மூன்று முறை மூலம்தான் பொருளுடைய உண்மையை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் அறிகின்றோம் என்பதற்குரிய விளக்கம் இந்த என்பருடைய கேள்வியிலிருந்து. ஆகவே இந்த ரெண்டு வந்த கேள்விக்கும் இன்றைக்கு சைவ சித்தாந்த வகுப்பில் விடை கண்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மிகவும் முக்கியமான விடயம் ஒன்றை இன்றைய எங்களுடைய சத்சங்கத்தில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுவென்ன? எங்களுடைய பாபாஜி அதாவது எங்களுடைய சத்குருவின் முதலாவது குரு, இரண்டு குருவில் ஒருவரான போகச்சித்தருடைய குரு பூஜை இந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. நாங்கள் எங்களுடைய சங்கங்களில் எல்லா சங்கங்களிலும் ஒவ்வொரு சித்தரை பிரதிஷ்டை பண்ணி இருந்தோம். எட்டு மூல சங்கங்களிலும், அந்த எட்டு மூல சங்கங்களில் ஒரு சங்கமான கொழும்பு சங்கத்தில் நாங்கள் போகநாதரை பிரதிஷ்டை பண்ணினோம் யோகியாருடைய முறைப்படி, யோக முறைப்படி. ஆகவே அந்த சங்கத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை போகநாதருக்கு அவர்களுடைய யோக வகுப்பில் பூஜைகள், தியானங்கள், முறையான அனுஷ்டானங்கள் நடக்கப் போகின்றன. ஆகவே அந்த போகச்சித்தரை பற்றி இன்று சிறிது பார்த்து விடுவோம். அவர் யார், அவருக்கும் எங்களுடைய கிரியா யோகத்திற்கும் என்ன தொடர்பு, எல்லோருக்கும் தெரிந்தாலும் புதிய மாணவர்களுக்காக அதை பற்றி சிறிது பார்ப்போம். போகச்சித்தர் கிரியா பாபாஜியின் ரெண்டு குருமார்களில் ஒருவர். இவர்தான் கிரியா பாபாஜிக்கு ஞான தீட்சையும் தியான தீட்சையும் கொடுத்து சுரூப சமாதியை பற்றிய விளக்கத்தை கதிர்காமத்தில் வைத்து ஒரு வருட பயிற்சி மூலமாக கொடுத்து, பின்னர் அகஸ்தியரிடம் குற்றாலத்திற்கு சென்று உன்னுடைய பிராணயாம தீட்சையை எடுத்து நீ உன்னுடைய சொரூப சமாதியை அடைவாய் ஆக என்று வாழ்த்தி அனுப்பினார் என்று பாபாஜியின் சரிதையில் உள்ளது. ஆகவே அப்படியான போவச்சித்தர் குரு பூஜை வருகின்றது. கிரியா சாதகர்களுக்கு இது மிகவும் முக்கியமான குரு பூஜை. ஏனென்றால் எங்களுடைய குருமார்களாக இருந்தவர்களுடைய குரு பூஜைகள் மிகவும் அந்தந்த வருடத்தில் முக்கியமானது. அந்த நாட்களில் நாங்கள் அவர்களுடைய ஆசியை பெற வேண்டும், மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த போவச்சித்தரை பற்றி இன்னும் பார்ப்பீர்களாக இருந்தால், 18 முதன்மை சித்தர்களில் ஒருவர்தான் இந்த போவச்சித்தர். இவர் ரெண்டு இடங்களில் கூடுதலான காலத்தை கழித்தார். ஒன்று இந்தியா என்ற நாட்டிலும், அதுதான் எங்களுடைய தாய் நாடு, அதைவிட சீன தேசத்திலும் அவர் தன்னுடைய பணிகளை செய்தார் என்று அவருடைய வரலாறு உள்ளது. சீன தேசத்தில் அவர் போயங் என்ற பெயரில் தன்னுடைய சித்த பணிகளை ஆற்றினார். அதற்கு நான் செல்லவில்லை, ஆனால் அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சீன தேசத்திற்கு அவர் ஆற்றியிருக்கின்றார். அதைவிட பழனிமலை முருகனுடன் இருந்திருக்கின்றார் பலகாலம். அங்கு இருக்கும் போது முருகனுக்கு நவபாசன சிலையை செய்து அதை நாங்கள் இன்றும் தரிசித்து அதிலிருந்து எங்களுடைய ஆன்மீக சக்தியை நாங்கள் பெறுகின்றோம். அங்கு தல வழிபாடு செய்யும் போது அதைவிட முக்கியமாக எங்களுடைய நாடு இலங்கையில் கதிர்காமத்தில் அவர் கதிர்காம கந்தனை பிரதிஷ்டை பண்ணினார். அதை எந்த முறையில் பிரதிஷ்டை பண்ணினார் என்றால் யந்திர முறையில் என்று எல்லோருக்கும் ஓரளவு தெரியும். அதுதான் முருகனின் 7வது படை வீடாகிய சகசார சக்கரம் அமைந்த தலம் என்றும் முருக படை வீடுகளில் விளக்கம் உண்டு. ஆகவே அங்கு உருவச்சிலை வழிபாடு இல்லை, யந்திர வழிபாடு தான் உண்டு. அதை அந்த யந்திரத்தை வடிவமைத்தவரும் இந்த போகச்சித்தர் தான். ஏனென்றால் அந்த யந்திர வழிபாட்டின் மூலம் எதை அவர் கொண்டு வந்தார் என்றால், எங்களுடைய சகசார சக்கரம் உடலுக்கு வெளியால் இருக்கின்றது, அது பிரபஞ்சத்திற்கு சமனானது, ஆகவே உருவம் இல்லாதது என்ற வகையில் அதை மக்களுக்கு கொடுப்பதற்காக அதை பிரபஞ்ச வடிவில் அமைத்தார். உருவமில்லா வழிபாடு, முருக வழிபாடு, 7வது சக்கரமாகிய சகசாரம். அப்படியான அற்புதமான அந்த கதிர்காம கோவிலில் தான் ஒரு ஆலமரத்தடியில் பாபாஜிக்கு ஞான தீட்சை, தியான தீட்சை 2000 ஆண்டுகளுக்கு முன் போவச்சித்தரால் கொடுக்கப்பட்டது. அவருடைய 12 வயதில் பாபாஜியின், அதை பற்றியும் நாம் விளக்கத்திற்கு செல்லவில்லை. இருப்பினும் போவச்சித்தர் பாபாஜியின் முதல் குரு என்றது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஆகவே அந்த ஆலமரத்தடியில் பாபாஜிக்கு அந்த தீட்சை கொடுத்த இடத்திலேயே பாபாஜிக்கும் போகருக்கும் சேர்த்து ஒரு கோவிலை யோகியார் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதை பாபாஜி கதிர்காம கோவில் என்று கூறுவார். ஆனால் போவச்சித்தருடைய சிலையும் பாபாஜியினுடைய சிலையும் அந்த கோவிலுக்குள் உண்டு. ஆகவே அந்த கோவில் தரிசனம் உங்களுடைய கிரியா யோகா கோவில் தரிசனத்தில் இன்றியமையாத ஒரு விடயம். உங்களுடைய வாழ்நாளில் அதை பலர் செய்திருக்கின்றீர்கள், செய்யாதவர்கள் செய்ய போகின்றீர்கள். ஆகவே அந்த கோயில் வழிபாடும் போவச்சித்தரை மையமாக வைத்து பாபாஜியுடன் வைத்து அமைக்கப்பட்ட கோவில். அதே போல் இந்த ரெண்டு இடங்களும் தான் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில், அதாவது சித்தாந்த வழிவு சித்தர் வழிபாட்டில் முக்கியமான கோயில்கள். ரெண்டும் முருகனுக்குரிய கோயில்களாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே போவச்சித்தருக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு உண்டென்றாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றைய 18 சித்தர்கள் கோயில்களும் உலகில், இந்தியாவிலும், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, அதாவது வட இந்தியா, தென்னிந்தியாவில் அமைந்திருக்கின்றது, கதிர்காமத்தில் அமைந்திருக்கின்றது. ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றால், போவச்சித்தருடைய கோயில் முருகனுக்குரிய 6 படை கோயில்களில் 2 அமைந்திருக்கின்றது. ஆகவே அதில் என்ன விளக்கம் என்று சொன்னால், முருகன் என்றால் ஞான கடவுள், அதற்கு மேலாக சுவாசத்துக்குரிய கடவுள், எங்களுடைய குண்டலினி பிராணயாமத்துக்குரிய முதற் கடவுள் முருக கடவுள். ஆகவே அந்த குண்டலினி பிராணயாமம் அந்த சுவாசத்துக்குரிய கடவுள் முருக கடவுள். அதே நேரம் அதை எங்கு நான் ஒற்றுமைப்படுத்துகின்றேன் என்றால், இங்கே யோகியார் சொன்ன முறைப்படி எல்லோரும் ஒவ்வொரு உடலை வென்றார்கள் என்று யோகியார் தன்னுடைய புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார், சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றார். எங்களுடைய கிரியா யோகா முறைப்படி ஒரு காலத்தில், அதாவது யோகத்தில் மேல் சென்று உடலை வெல்வது. அந்த முறைப்படி, யோகியார் சொன்ன முறைப்படி, அறிவு உடலை வென்றவர் புத்த பகவானாகவும், மன உடலை வென்றவர் பதஞ்சலி சித்தராகவும், சுவாச உடலை வென்றவர் போவ சித்தராகவும், எங்களுடைய தேக உடலை வென்றவர் பாபாஜியும் அகசியராகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஸ்வரூப சமாதி. ஆகவே இங்கு என்ன ஒருமை இருக்கின்றது? போவச்சித்தர் சுவாச உடலை வென்றவர். ஆகவேதான் எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால், போவச்சித்தருக்குரிய கோவில்கள் இரண்டும் முருக கடவுளின் இரண்டு கோவில்களாக அமைந்தது ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். அதைவிட இந்த போவச்சித்தர் சுவாச உடலில் வென்றார் என்பது அதனுடைய சித்தி என்ன என்று பார்த்தால், அஸ்ட்ரல் டிராவல் என்று சொல்லுவோம். ஆன்மா வெளியில், உடலை விட்டு வெளியில் சென்று சஞ்சரிப்பது. ஆகவே நான் இங்கு போவச்சித்தருடைய காலகட்டத்தில் அவர் சீனாவிலும் சித்த செயல்களை கொடுத்தார், சித்தர்கள் கொடுக்க வேண்டிய விடயங்களை சீன மக்களுக்கும் கொடுத்தார் என்று சொல்லும் போது, அவர் இந்தியாவிலும் சீனாவிலும் எப்படி இவற்றை சென்று வந்து போய் செய்து கொண்டிருந்தார் என்றால், இந்த அஸ்ட்ரல் டிராவல் தான். அதாவது ஆன்மா உடலை விட்டு வெளியால் வந்து எவ்வளவு தூரத்திற்கும் எவ்வளவு வேகமாகவும் சென்று வருவது, அது கிரியா யோகா பயிற்சியில் எடுக்கக்கூடிய ஒரு சித்தி. ஆகவே அந்த சுவாச உடலை வென்றால்தான் அது கூடுதலாக கிடைக்கும். ஆகவே அந்த வழி நின்று சுவாச உடலை வென்றவர் என்று யோகி ராமையா அவர்கள் அருமையாக அதை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த விளக்கத்தை என்னுடைய சிறு அறிவிலிருந்து நான் அதை நினைத்து பார்க்கின்றேன் பாபாஜியின் அருளினால். ஆகவே இந்த இப்படியான போவச்சித்தர் எங்களுடைய குருவின் குரு. அதைவிட இன்னொரு விடயமும் எங்களுடைய யோகத்திற்கு தேவையானவை அவர் மூலமாகத்தான் பாபாஜி எடுத்து எங்களுக்கு யோகி ராமையா மூலமாக கொடுத்திருக்கின்றார். யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய சத்சங்கங்களில், கூடுதலான சத்சங்கங்களில் போகச்சித்தரின் பாடல்களை எடுத்து சத்சங்கம் செய்திருக்கின்றார். 52 வருடங்களாக ஒவ்வொரு பாடல்களை, இரண்டு பாடல்களை ஒவ்வொரு சத்சங்கத்திலும் எடுத்து அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார். முடிந்தளவு பாடல்களைத்தான். ஆகவே யோகி ராமையா அவர்களுடைய பழைய பல சத்சங்கங்கள் அமைந்தது ஒவ்வொருடைய பாடல்களில் இருந்து. அது ஒரு மிகவும் அற்புதமான விடயம். அவருடைய எந்த சத்சங்கத்தை கேட்டீர்கள் என்றாலும் அதில் ரெண்டு பாடல்களையாவது எடுத்து, மூன்று பாடல்களையாவது எடுத்து அதற்கு பொருளுரை விரிவாக கொடுப்பார். ஆனால் இதில் என்ன முக்கியம் என்றால், போவச்சித்தர் 7000 பாடல்களை பாடியிருக்கின்றார். அது அவருடைய ஒரு சிறப்பு தன்மை. அந்த 7000 பாடல்களும் அவர்கள் பாடியது, ஒவ்வொரு 1000 பாடல்களும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு பாடியிருக்கின்றார். எங்களுடைய உடலில் 6 சக்கரமும் அதற்கு மேலே 7வது சக்கரமாகிய சகசார சக்கரம், முருகனுடைய 6 படை வீடு 7வது படை வீட்டுடன் இருப்பது போல, போகர் பாடிய பாடல்கள் முழுக்க இந்த 7 சக்கரங்களையும் மையமாக வைத்து பாடிய பாடல்கள். இதுவும் ஒரு துணை காரணமாக, இந்த காரணங்களை பற்றி பார்த்தோம், அமைந்திருக்கின்றது போகச்சித்தர் வரலாற்று. திரும்பவும் முருகனை பற்றியே, இந்த 6 படை வீடுகளுக்குரிய சக்கரத்தை பற்றியே அவருடைய சித்த வாழ்வில் அவர் பாடிய பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவேதான் யோகியார் இப்படியான பாடல்களை எடுத்து அதற்குரிய விளக்கங்களை அவருடைய வாழ்நாள் காலத்தில் எங்களுடைய சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த இப்படியான அருமையான இந்த போவச்சித்தர் வாழ்ந்த காலம், அவர் எங்களுடைய கிரியா யோகத்தில் எவ்வளவு முக்கியமான இடத்தில் அவர் இருக்கின்றார் என்பது எங்களுக்கு மிகவும் இப்போது சாதகர்கள் எல்லோருக்கும் ஓரளவு புரிந்திருக்கும். அப்படியான 11 சித்தர்களில் மூத்தவர்களில் ஒருவரான போவச்சித்தரை நாங்கள் இன்று நினைப்போம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அவருடைய குரு பூஜை தினத்தில் எங்களுடைய சாதனையை அவருக்கு பாத காணிக்கையாக எல்லோரும் செலுத்துவோம். அவருடைய அருளாசியை வேண்டுவோம். எங்களுடைய சாதனையில் நாங்கள் வெல்வோம், தொடர்ந்து செல்வோம். பாபாஜி ஓவச்சித்தர் அவர்களுடைய அருளாசி எங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை எல்லா சாதகர்களுக்கும் அவர்களுடைய சாதனையை காணிக்க செய்யும் போது கிடைக்கட்டும் என்று சொல்லி அவர்களை வேண்டி, அதற்கு மேலாக பரம்பொருளை வேண்டி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நம.
இங்கே சத்சங்கள் சைவ சித்தாந்தத்தின் உரிய கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கங்கள் தரப்பட்டது. அதில் முதலாவதற்கு காரணம் காரியம் பற்றிய கேள்விக்கு நீங்கள் சிறப்பாக மூன்று வகைகள் பற்றிய விளக்கங்களும் உதாரணங்கள் கொண்டு விளக்கப்பட்டது மிகவும் தெளிவாகவே இருந்தது, மனத்தில் தெளிவாக பதிந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி அளவையன் பற்றிய கேள்விக்கும் அதன் மூன்று வகைகள் பற்றி இருப்பது அதற்கும் சில உதாரணங்கள் கொண்டு மிக சிறப்பாக விளக்கப்பட்டது, அதை உருவாக்கினோம். அடுத்ததாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு சித்தருடைய பூஜை தினம், அதை பற்றிய மிக சிறந்த கருத்துக்களை சொன்னீர்கள், அதையும் உள்வாங்கினோம். எனவே நாங்கள் போர்சித்தரும் குடும்ப செயல் அவருக்கு செய்ய வேண்டிய இதை முறையாக எங்கள் சங்கங்கள் எங்களுடைய சென்டரில் செய்ய இருக்கின்றோம். அவருடைய சிறப்பு என்னென்றால் சுவாச உடலை வென்றவர், அஸ்டல் டிராவல் மற்றது யோகிராமையா அவர் பல சச்சங்கங்களில் அவருடைய 7000 பாடங்களைத்தான் விளக்கி கூறியுள்ளார்கள். அந்த ஒவ்வொன்றும் சக்கரங்கள் கூடிய அந்த முக்கிய கருத்து அது மனத்தில் நன்றாக எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது, அதையும் தெளிவாக கூறினீர்கள். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி, நன்றி இறைவனையா. இது மிகவும் ஒரு அற்புதமான முக்கியமான ஒரு ஒரு சத்சங்கம். அதில் நாங்கள் எங்களுடைய போகச்சித்தரை பற்றி பார்த்திருக்கின்றோம். அதிலும் ஜோகி ராமையா அவர்களுடைய பணிகள், போகச்சித்தரை நோக்கி எவ்வளவு தூரம் பாபாஜியை நோக்கி இருந்த அளவுக்கு போகச்சித்தரை நோக்கியும் இருந்திருக்கின்றது என்பதையும் அறிந்திருக்கின்றோம். அவர் பாடிய 7000 பாடல்களில் சில பாடல்களைத்தான் எடுத்து அவருடைய சத்சங்கங்களில் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார் 52 வருடங்கள் என்பதும் எங்களுக்கு தெரிந்தது ஆகியிருக்கின்றது. அதில் பல சிலரும் சில சத்சங்கங்களை கேட்டிருப்பீர்கள், அந்த பாடல்களை மையமாக வைத்து வந்தது. அப்படியான அற்புதமான போகச்சித்தரின் இந்த சத்சங்கத்தை நீங்கள் மிகவும் அருமையாக அதை சுருக்கமாக அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இன்றையான் சத்சங்கத்தில் கார்த்திகேயன் ஐயா ஒரு பணி காரணமாக கலந்து கொள்ள முடியாது என்று நேற்று இரவு எனக்கு செய்தி தந்திருந்தார். ஆகவே அவர் இந்த முக்கியமான ஒரு சத்சங்கத்தில் இல்லை. இருப்பினும் அவர் இருந்தால் இதை எவ்வாறு மெருகுபடுத்துவாரோ அந்த முறையில் இன்னும் ஒரு சிலவற்றை இதன் சுருக்கத்தை அவர் முறையில் பார்த்து விடுவோம். அவர் எப்போதும் ஜோகி ராமையாவினுடைய நேரடி சீடனாக இருக்கின்றவர். அவர் ஜோகி ராமையா அவர்கள் இந்த போகரின் பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்த பல சத்சங்கங்களில் இருந்திருக்கின்றார் இறைவனையா போல். இருப்பினும் அவருடைய கருத்து இன்று பரிமாற்றம் செய்யப்படவில்லை இந்த விஷயத்தில். ஆனால் அவரும் இந்த விடயங்களை அறிந்த ஒரு ஆன்மா. போகர் கண்ட யோகம் என்று யோகியார் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். அதை விட போகச்சித்தரின் பாடல்களை கூட போகர் என்ற பெயரில், சித்த போகர் என்ற பெயரில் எழுதியிருக்கின்றார். அவர்களுடைய சீஷியர்களும் அதற்குரிய சில புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே போகர் என்பது எங்களுடைய கிரியா யோகத்தில் மிகவும் உன்னதமான ஒரு சித்தராக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பாபாஜியின் குரு என்ற மூலம் ஆகவே அவர் வழி நிற்போம். அவருடைய விடயங்களை இனி வருங்காலங்களில் பார்ப்போம் கூர்மையாக. அதன் வழி சென்று எங்களுடைய முத்தி, அதாவது எங்களுடைய பதி ஞானத்தையும் நாங்கள் அந்த வழியில் சென்று பெரம்பொருளிடம் இருந்து எடுப்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பொருளின் அருளுடன் விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. ஓம் போக சித்தர் நம ஓம்.